வாக்கு சத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்க. Can you see that? It has a promise. அப்ப பிள்ளைகளே, உங்களுக்கு வாழ்நாட்களிலே நன்மையை உண்டாவதற்கு, சகல ஆசீர்வாதங்களும் வருவதற்கு, உங்கள் வாழ்நாட்கள் உங்களுக்கு வாழ்நாட்கள் நீடிச்சிருக்கும் படிக்கும், what you must do? Honor your father and your mother. உன் தாப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். Oh, don't curse them. Curse will not leave you. நீ அவர்களை சாபித்தால் சாபம் உன்னை விட்டு விலகாது. அவர்களை நீ மன்னிக்காவிட்டால், அப்பா எனக்கு இதை செய்தார், அம்மா எனக்கு இதை செய்தார், சிறு வயதில் தொடக்கம் என்னை தள்ளிவிட்டார், நீ மன்னிக்காவிட்டால் அவர்கள் எந்த குற்றமும் செய்யும். அதனால் சொல்லவில்லை அவர்கள் செய்கிறது குற்றம் அல்ல என்று சொல்லி, அவர்கள் எதுவும் செய்யட்டும், ஆனால் நீ உன் தகப்பனையும் தாயை மன்னித்து அவர்களை கனம் பண்ணாவிட்டால், அவர்கள் உன் தகப்பன், அவர்கள் உன் தாய், உன் வாழ்நாட்கள் குறைந்து போ. நன்மைக்கு பதிலாக தீமையே உனக்கு வாழ்நாட்களிலே வரும். இது எல்லாருடைய காதுகளிலும் விழுந்ததா? இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சரியான கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவித்தும், மனைவிமார் புருஷன்மார் ஏதோ ஒரு காசு பிரச்சனை, ஒரு வளவு பிரச்சனை, ஒரு சீதன பிரச்சனை, ஒரு பிள்ளைக்கு பாரபட்சம் பார்த்ததனாலே அவர்கள், அது ஒரு பிள்ளைக்கு ரெண்டு வீடு கொடுத்ததனாலே மற்ற பிள்ளை கோபம் அடைந்தது. இது வழக்கமாய் நடக்கிற காரியம் நம்முடைய நாட்டிலே இல்லையா? ஏதோ ஒரு காரியங்கள் கூட செய்தார்கள் பெற்றார். ஆம், அதை நான் சரி என்று சொல்லவில்லை, பிழைதான். அப்படி இருந்தாலும் தேவன் எழுதி வைத்த கற்பனை கற்பனை தான். உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு, உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக. Never curse them. You are not the judge. அந்த விதமான ஒரு நிலையை தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை இதுதான். அவர்கள் பிழை செய்திருக்கலாம், சரி. அவர் என்ன சொல்கிறார்? நீ மன்னித்து விடு. ஏ, தாயும் தகப்பனுமாயிருக்கிறார், மன்னித்து விடு. திட்டாதே, வைராக்கியம் வச்சிருக்காதே இருதயத்திலே. சில வழிகளிலே வெளியாலே நாம் காட்டாமல் இருக்கலாம், உள்ளே மன்னிக்காமல் இருக்கிறோம். தகப்பனோடு தாயோடு, தகப்பனோடு கூடுதலாக அவர் ஆவிக்குரிய அதிகாரம் வீட்டிலே. When that is wrong, everything will be wrong. இதெல்லாம் சகலதும் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு தொடுக்கப்பட்டதாயிருக்கிறது. நாம் இதை அவதானிக்கிறதில்லை பிரதர்ஸ். இதை பிழையாகிற்று இவைகளை தேவனுடைய இந்த ரகசியங்களை எங்களுடைய விருப்பப்படி ஜீவித்து சமாதானத்தை சந்தோஷத்தை எடுக்க பார்க்கிறோம். பணத்தினாலேயோ, ஆடைகளினாலேயோ, வேலையினாலேயோ, நாம் விரும்புகிற காரியத்தை கிட்டுகிறதுனாலேயோ, அல்லது விரும்புகிற இடத்துக்கு போகிறதுனாலேயோ, எந்த காரியத்தினாலேயோ மனுஷன் அவன் தனக்கு நன்மை வரும்படிக்கு, சந்தோஷம் வரும்படிக்கு பார்க்க முடியாத காரியம் எங்கே போடப்பட்டிருக்கிறது? உனக்கு நன்மை உண்டாகவும், உன் வாழ்நாட்கள் நீடிச்சிருக்கவும், தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. வாக்கு சத்தம் உள்ள முதலாம் கற்பனை இதுதான். எஸ், ஏனென்றால் அநேகமாக புறக்கணிக்கப்படுதல் குடும்பத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. தேவன் சாமி இந்த வாக்கு சத்தத்தை அதனோடு கூட்டியிருக்கிறார். You will enjoy good days if you honor your father and your mother. You will enjoy good days. ஆனால் நீ அவர்களை கனம் பண்ணாவிட்டால், கனம் பண்றது என்ன? அவர்களை கௌரவிக்கிறது, அவர்களை நேசிப்பது, அவர்களை உயர்த்துவது, அவர்களை, you know, and God loves that. தகுப்பனையும் தாயையும் கனம் பண்ணாத ஒரு பிள்ளை தேவனை எப்படி கனம் பண்ணும்? இன்றைக்கு பிள்ளைகள் ஏன் சாபத்துக்குள்ளாய் இருக்கிறார்கள்? பிள்ளைகள் ஏன் இன்னும் அவர்கள் திருந்த முடியாதவர்களாக? பிகாஸ் தே டு நாட் ஆனர் ஃபாதர் அண்ட் மதர். சில பிள்ளைகள் ஐயோ இயேசும் திட்டும், சில பிள்ளைகள் கை நட்டி அடிச்சு போடும், சில பிள்ளைகள் கோபிச்சால் பேசாது. மூன்று நாலு நாளைக்கு ஒன்பது ரெண்டு எனக்கு கிடக்க ஒரு பொம்பளை பிள்ளை என்று சொல்லுவாய் நீயும். அல்ல ஒரு படியன் இவர் கொஞ்சம் புறப்பட்டான் கோவிச்சாருண்டா இடி இடி என்று இடிப்பார் என்ற பாகத்தில். ரிபெலியன், முரட்டாட்டம். அநேகமாக நான் சொன்னேன், இந்த அசுத்தாவிகள் எல்லாம் 5, 6, 7, 8 வயதுக்குள்ளாக உள்ளே நுழைந்து விடுகிறது. அந்த இந்த ஸ்டேதையா அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் கண்ணாலை கண்டீர்கள். So, இப்படியாய் கனம் பண்ணாவிட்டால் இட் கேன் நெவர் கோ வெல் வித் யூ. கடைசி மட்டும் உனக்கு நன்மை உண்டாகாது உன் வாழ்நாட்களிலே. நன்மை உண்டாகாது. ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையிலே நீ இழந்த மாதிரி இருக்கும். மிஸ்ஸிங், சம்திங் மிஸ்ஸிங் இன் யோர் லைஃப் வென் யூ அனலைஸ் இட். Yeah, it's true. எல்லாம் இருக்குது, பட் தேர் இஸ் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் என்னுடைய வாழ்க்கையிலே. That's right. Yes. நீ நிச்சயம் வேதாகம புத்தகத்தில் இருந்தே தேவன் எவ்விதமாய் உன் பெற்றாருக்கு நீ கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கிறார் என்பதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்பவே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சிலர் யோசிக்கிறீர்கள், என் தாப்பனை என் தாய் எவ்விதமாய் நான் திட்டியிருக்கிறேன், இன்றைக்கு நான் வாழ்க்கை அனுபவிக்கிறேன் இல்லையா? ஐ வோன்ட் லுக் இல்லையா? Never curse your father or mother. நான் வாய்த்திருந்து ஒன்றுமே சொல்றதில்லை பிரதர், இருதயத்திலே காஸ் பண்றாய். மனுஷன் தொலைஞ்சு போற நேரத்தில் தான் நமக்கு நிம்மதி, அல்லது நாம் எங்கேயாவது இந்த வீட்டை விட்டு ஓடுற நேரத்தில் தான் நமக்கு நிம்மதி. போத் ஆர் த சேம், போத் சேம். நேரடியாக திட்டுவது பாசிட்டிவ், உன்னையே திட்டுவது நெகட்டிவ், சேம். அது எதில இருந்து வருகிறது? பெற்றாரிலே அல்ல தாய் தகப்பனில் இருக்கிற வெறுப்பின் மூலமாய் வருகிறது. ஏன் நீ விட்டு விட்டு விட நினைக்கிறாய்? அல்லது ஏன் நீ ஏன் அந்த 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 கசப்பும் கோபமும் வருகிறது? மன்னிக்க முடியாத ஆவியும். நெவர் கேன் டூ வெல் இன் லைஃப், நெவர். எந்த காரியமும் எடுத்துக்கொள்ளலாம் வாழ்க்கையிலே, எதுவும் எடுக்கலாம், எதுவும் நீ வாங்கலாம், எங்கேயும் போகலாம். நெவர் யூ வில் பி ஹாப்பி. ஏன்? தேவன் வார்த்தையில் எழுதி வச்சிருக்கிறது, இடும்பில் எழுதி வைத்த மாதிரி. நன்மை உண்டாகும்படிக்கு, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு தாப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சிலர் பெற்றாரு கண்ணீரை போடுவாங்க, போட்டுட்டு நல்லா திட்டிடுவாங்க சில பிள்ளைகள். அந்த தாய் என்ன சொல்லு? என் கண் கண்ணில் நீ கண்ணீர் போட்ட பாப்போம், கடவுள் உனக்கு என்ன செய்யறாண்டி, நீ தப்புறல. அநேகமாக இப்படி பேசப்பட்ட வார்த்தைகள் கண்ணீர் கூடாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். 1, 2, 3, 4 வாழ்நாள் அந்த நாட்களை எண்ணலாம். வந்து இறங்கும் சட்டியாக ஒரு பேரடி மாதிரி, இடி முழக்கம் மாதிரி வந்திறங்கும். The highest form of curse is that, a curse from a father or mother. அதுதான் உச்சகட்டமான ஒரு சாபம். ஆய் திறந்து சொன்னார், ஓ யூ ஹேட் இட், they are in authority. இதை கிறிஸ்தவர்கள் கவலையினமாக விட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளை பார்க்கிறார்கள், அவர்கள் தங்களை கீழ்படுகிறார்கள், ஆனால் தங்களுக்கு இருக்கிற தாய் தகப்பனுக்கு அவர்கள் அவர்களை கனம் பண்ணி இருக்கிறார்கள். எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஒருவேளை தகப்பனோடு தாயோடு பேசாமல் இருக்கிறார்கள். உன்பாடப்படி உன் தகப்பனோடு உன் தாயோடு நல்ல நல்ல உறவா? ஒருவேளை உன்னுடைய நீ இயேசுக்காக எடுத்த தீர்மானம் உன்னுடைய வழியை அவர் பின்பற்றாது இருக்கலாம், அதற்காக அவர் உன்னை வெறுக்கலாம், ஆனால் நீ வெறுக்க முடியாது, அவரை திட்ட முடியாது. ஏன்? அவர் இன்னும் உனது தாப்பன் தான். காண்க சேம்
உங்களுக்கு தெரியாம அவங்க எனக்கு செய்தது எல்லாம் எனக்கு அவங்களுக்கு தங்கச்சிக்கும் அக்காவும் கொடுத்து போட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடும் இல்லை, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி ஒரு வளை கொண்டு கொடுத்துருக்காங்க. நிற்கிறதெல்லாம் பனைமரம், ஒரு தங்காயும் இல்லை. ஸோ யூடியூப் எல்லாம் தப்பிரஸ் உள்ளே இருந்து இப்பொழுது விளங்குகிறதா ஏன் உன் வாழ்க்கை எழும்பவில்லை என்று? ஏன் நீ இன்னும் கண் கொடுக்கவில்லை? ஆவியிலே அந்த காயம் இருக்கிறது, அது கழுவப்படவில்லை, அந்த காயம் கட்டப்படவில்லை. இவைகள் இருக்கும் பொழுதே, இவைகள் தான் உன்னுடைய இந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமை தொடர்ந்து இருக்கிறதன் காரணம் என்று நீ அறியாமல் இருக்கிறாய். ஆனால் அவர்களை மன்னிக்க உன்னிடத்தில் வல்லமை உண்டு. நீ மன்னித்து அவர்களை கனம் பண்ண வேண்டும். இதுதான் மிக முக்கியமான முதலாவது படி. உனக்கும் உன்னுடைய பெற்றாருக்கும் இடையிலே மிகுந்த நெருங்கிய உறவு தேவை. தேவனுடைய குடும்பமாய கிறிஸ்தவர்களுக்குள்ளே பெற்றாரை வருத்தவர்கள் அல்லது பெற்றார் மேல் மனச்சாங்கலை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், மன்னிக்க முடியாதவர்கள், மன்னிக்காத ஆவியோடு இருக்கும் பிள்ளைகள் அல்லது திருமணமான மனைவிமார் அவர்களுடைய பெற்றாரை, யாரும் நன்மைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டதை காண முடியாத ஆசீர்வதிக்கப்பட முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் சில பழியான காரியங்கள் செய்யலாம், ஆனால் அதை தேவன் பார்த்துக் கொள்வார். நீ மன்னிக்க வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும். இது தேவனுடைய வாக்கு. Nothing can be done. Nothing can be done. நிறைவான வாழ்வு வரவும் மாட்டாது, நன்மையும் நீடித்த நாட்களும் வரவும் மாட்டாது. இரண்டாவதாக, அந்த வரிசை இறங்கு வரிசையிலே நாங்கள் போட்ட அந்த காரியங்கள் என்ன? கசப்பு, கோபம், எரிச்சல், வெறுப்பு, முரட்டாட்டம், இவைகள் எல்லாம் நஞ்சுகள், பாய்சன், நமக்கு நஞ்சாக மாறும். வைத்தியர்கள் அண்மையிலே தான் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள், பல வியாதிகள், எரிச்சல், பொறாமை, மன்னிக்க முடியாத ஒரு ஆவி, கசப்பு, கோபம்களை அடக்கி வைக்கிறது. இவைகளால் தான் சரீரத்திலே நோய் உண்டாகிறது. மருந்து கொஞ்சம் போட கொஞ்சம் போகிறது, கொஞ்சம் பில்ஸை எடுக்க, ஆனால் திரும்பி திரும்பி அந்த காரியம் வந்துட்டே இருக்கு. இவைகள் நஞ்சாக மாறும். அவைகளை உன் இருதயத்திலே நீ காத்து வைத்தால் சீக்கிரம் இந்த நஞ்சு உன் வாழ்நாட்களை முடித்துவிடும். ஆழமான உணர்ச்சிகளை அதன் மூலமாக பிரச்சனைகளை அது தூண்டிவிடும். சரீர பிரகாரமான நோய்கள் நிச்சயம். ஆகையால் இவற்றை நாங்கள் விட்டுவிட வேண்டும், அதை வெறுக்க வேண்டும். இந்த வரிசையிலே கூறப்பட்ட இந்த சொற்கள் கசப்பு, கோபம், வெறுப்பு, முரட்டாட்டம், இப்படியான காரியங்கள். உன்னுடைய சொந்த சித்தத்தினால் நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். அதை ஒரு குப்பையை தள்ளுகிறது போல அதை தள்ள வேண்டும். இதை நான் வச்சிருப்பதில்லை, இந்த வெறுப்பு எனக்கு வேண்டாம் என்று தள்ள வேண்டும். நாங்கள் ஆகையால் உன் சித்தத்தின் தீர்மானத்தின்படி நான் எனக்கு இருக்கும் கசப்பு, கோபம், வெறுப்பு, முரட்டாட்டம் அனைத்தையும் நான் வெறுக்கிறேன், அவற்றை தள்ளிவிடுகிறேன் என்று நீ வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் பின்னாலே அநேகமான அந்தகார சக்திகள் கிரியை செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கசப்பை நான் இயேசுவின் நாமத்தை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு தெரியும், கோபத்தை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்பதை. வெறுப்பு. மூன்றாவதாக விசுவாசத்தினூடாக தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொன்ன காரியத்தை நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to believe what God has said in the Bible through faith. விசுவாசத்தின் மூலம் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? That God has accepted you in Jesus. தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னை அவர் ஏற்றுக்கொண்டார், உன்னை அரவணைச்சிருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்தோம் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ மனம் திரும்பி இயேசுவண்டை வந்த பொழுது அவரை நீ உன் எஜமானாக கர்த்தராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அவர் உன்னை ஏற்றுக்கொண்டார், உன்னை புறக்கணிக்கவில்லை, உன்னை ஏற்றுக்கொண்டார். என்னென்று வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. Can you see that? புறம்பே தள்ளுவதில்லை. புறக்கணிக்கப்படுதல், அதுக்கு எதிராக இயேசு பேசுகிறார், நான் புறம்பே தள்ள மாட்டேன். So God accepts you when you receive Christ. He accepts you in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னை அவர் ஏற்றுக்கொள்கிறார், நித்தியத்துக்குமாக ஏற்றுக்கொள்கிறார், நித்தியத்துக்குமாக. அந்த காரியத்தை விசுவாசித்து நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீ அறிக்கை பண்ண வேண்டும். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னுடைய பிதா என்னை ஏற்றுக்கொண்டார், நான் அவரால் புறக்கணிக்கப்படுவதில்லை, படப்போகிறதும் இல்லை. அவரை சொன்னார், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. Accepted in Christ. இதை நாங்கள் எபேசியர் முதலாம் அதிகாரம் சில வசனங்களிலே வாசிப்போம். இங்கிலீஷ்ல முதல்ல வாசிக்க போறேன், Ephesians chapter 1 reading from verse 3. Blessed be the God and our Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ, according as he hath chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love, having predestinated us unto the adoption of children by Jesus Christ to himself, according to the good pleasure of his will, to the praise of the glory of his grace, wherein he hath made us accepted in the beloved. That is the word I want to tell you. Accepted in the beloved. பிரியமானவருக்குள்ளாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். பிரியமானவருக்குள்ளாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. எபேசியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பிரியமானவருக்குள் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஏற்றுக்கொண்டு, பிரியமானவருக்குள் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார். Accepted in the beloved. புறக்கணிக்கப்படுதலுக்கு எதிர்ச்சொல் என்ன? ஏற்றுக்கொள்ளப்படுதல். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாய் என்னை அவர் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள்ளாய் அப்ப நான் இதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் உன்னை அவரது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இயேசுவண்டை நீ வந்த பொழுதே விசுவாசத்தினூடாக அவர் உன்னை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் என்ன செய்கிறது நீ? So that is a most important thing. தேவனுக்கு பேரப்பிள்ளைகள் இல்லை. God has no grandchildren. You must know that. என்ன பிரதா? அப்படி என்றால், அப்படி என்றால் சொல்லுகிறேன், நான் தேவனுடைய பிள்ளை. கேட்டீங்களா? எனக்கு பிறந்து இன்னும் ஒரு பிள்ளை பிறந்தால் தானாகவே அது தேவனுடைய பிள்ளையாகாது. அது என்னுடைய பேரப்பிள்ளை என்று சொல்ல மாட்டார் ஆண்டவர். தேவனுக்கு பிள்ளைகள் மட்டும்தான் உண்டு. இப்ப விளங்கிச்சுதா? மனுஷர்களுக்கு பேரப்பிள்ளையும் இருக்குது, பூட்டப்பிள்ளையும் இருக்குது. ஆனால் தேவனுக்கு பேரப்பிள்ளை இல்லை. பேரப்பிள்ளை அசல் பிசாசு குட்டியா இருக்கும். சரியா விளங்கிட்டு? God has no grandchildren. So you are, see, you are learning. God has only sons and daughters. நீங்கள் என்ன குமாரர்களும் குமாரச்சிகளும் பூட்டப்பிள்ளைகளும் பூட்டர்களும் ஆயிருப்பீர்கள்? இல்லை. பேரப்பிள்ளைகளும் பூட்டப்பிள்ளைகளும் ஆயிருப்பீர்கள், பூட்டர்கள். ஆல்ரைட். God has no second class children. இவர்கள் முதலாம் பிரிவு என்னுடைய பிள்ளைகள். இவர்கள் இரண்டாம் பிரிவு, செகண்ட் கிளாஸ் ட்ரெயின். இந்த பிள்ளைகள் மூன்றாம் கிளாஸ். அப்படி ஒன்றுமில்லை. ஆல் ஆர் இன் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹல்லேலூயா. ஆமென். எஸ் எஸ் God has no first, second and third class. அவர் போற ட்ரெயின்ல ஒரே ஒரு கிளாஸ் தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ். That's it. Right? ஒரு நாளும் தேவன் எங்களை தூரமாய் வச்சு பார்ப்பதல்ல, எங்களை சோதித்தறிந்து இவர் சரிதானா என்று சுண்டி பார்ப்பதல்ல. மனம் திரும்பி இயேசுவின் மூலமாய் வரும் பொழுது அவர் அனைவரையும் அதே பிரகாரமாய் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அவர் திறந்த கரங்களோடு அரவணைக்க அவர் வருகிறார். சரியாய் அந்த அந்த வீட்டை விட்டு வெளியே போன அந்த சகோதரன் திரும்பி வரும் பொழுது அந்த தகப்பன் அரவணைத்த மாதிரி. அந்த நேரம் தொடக்கம் நாங்கள் மறுபுறப்படைந்து அவருடைய குடும்பத்திலே நாம் தகப்பனை அறிந்து கொள்கிறோம். அவருடைய அரவணைப்புக்குள்ளாக, பாதுகாப்புக்குள்ளாக, ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் வருகிறோம். ஹல்லேலூயா. நாலாவது, உன்னை நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நீயே ஏற்றுக்கொள்ள. யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப். யூ நோ திஸ் இஸ் அ கிரேட் ப்ராப்ளம் ஃபார் பீப்பிள், அக்செப்டிங் தெம் செல்ஃப்ஸ். அநேக மாணாக்கர் தங்களை தாங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் சரியில்லை, அது நமக்கு நாம தள்ளிவிடப்பட்ட குடும்பம் தானே, தள்ளிவிடப்பட்ட சாதி தானே, அது பரவாயில்ல, இவ்வளவு நாளும் ஜீவிச்சிட்டம் தானே, என்ன தேவன் ஏற்றுக்கொண்டாரா, சரி பரவாயில்லை. நாங்கள் இந்த நிலையிலே, யூ நோ தே டோன்ட் அக்செப்ட் தெம் செல்ஸ். அது பெரிய ஒரு தடையாயிருக்கும். உன்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், நாம் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நான் அவரோடு சுதந்திரன், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரன். You have to accept yourself that you are a child of God. தேவனுடைய பிள்ளை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ உன்னை. நீ உன்னையை புறக்கணித்தால் என்ன ஆகும்? வேலையே பயிரமேற மாதிரி இருக்கும் இல்லையா? மற்றவர்கள் வருத்தால் உனக்கு இன்னுமாக காலம் உண்டு, நீ திரும்பி நல்ல நிலைக்கு வர. ஆனால் உன்னை நீயே வருத்தால், உன்னை நீயே ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன செய்யலாம்? Nothing can be done. So you have to admit, accept yourself. அநேகமான நேரத்திலே இதுதான் பெரிய கஷ்டமா இருக்கிறது அநேகம் பேருக்கு. ஒரு உடைந்து போன திருமணத்தை குறித்து பார்த்தால் சில வழிகளிலே பிள்ளைகள் அதிலே பிழையான வழிகளிலே போயிருக்கிறார்கள். பண கஷ்டம் அங்கே இருந்திருக்கிறது. ஆனால் இது எதிரே ஆரம்பித்தது, தங்களை தாங்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவர்களை சோர்வு பிடித்துக் கொண்டது. நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்று சொல்கிறோம், நான் உதவாதவன், சரியில்லை என்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என் குமாரன், நீ என் குமாரச்சே. You say, I am useless. God says, you are my precious. நீ எனக்கு அருமையானவன் என்று அவர் சொல்லுகிறார். நீ சொல்லுகிறாய், நான் உதவாதவன். அப்படியாயிருக்கும் நிலையிலே தேவன் என்ன செய்யலாம்? இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி குமாரர்களும் குமார்த்திகளுமாயிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். நீ சொல்லுகிறாய், ஆண்டவரே, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு. நதிங்க அப்படிதான், ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? அப்படியா இருக்கும் நிலையிலே. ஆகையால் நாம் நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டு படுகிறாரே. இயேசுவின் மூலமாய் தேவனண்டை வரும்பொழுது நாம் ஒரு புதிய சிருஷ்டியாயிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாகின. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அது புதிய சிருஷ்டி. கிறிஸ்துவுக்கு முன்பு வருவதற்கு முன்பு என்ன நிலையிலே இருந்தாய் என்பதை யோசித்து அதை அறிக்கை பண்ணாதே. நீ இப்பொழுது புதிய சிருஷ்டியாக இருக்கிறாய். எபேசியர் 2:10 என்ன கூறுகிறது? நாம் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அப்ப தேவனுடைய செய்கையாய் நாம் இருந்தால், இஃப் வி ஆர் காட்ஸ் மாஸ்டர்பீஸ், வொர்க்மேன்ஷிப், அப்படியா இருந்தால் ஹவு கேன் பி சே ஐ அம் யூஸ்லெஸ்? It's an insult to God. நான் எப்படி நான் ஒரு குப்பை என்று சொல்லலாம்? எப்படி நான் உதவாதவன் என்று சொல்லலாம்? அவரே என்னை சிருஷ்டித்தாரே கிறிஸ்துவுக்குள்ளாய். அப்படி உதவாதவன், நான் சரியில்லை என்று நாம் சொல்லுகிற பொழுது அல்லது நினைக்கிற பொழுது தேவன் செய்த காரியம் சரியில்லை என்று சொல்லுகிறோம். அப்படித்தானே? பேச்சில்லை. அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாகவே அவர்களை ஆயத்தம் பண்ணினார். தேவனுடைய மிகவும் அருமையான படைப்பு, the masterpiece of creation, சிருஷ்டிப்புகளிலே மனிதன் தம்மை போல சிருஷ்டித்தார், தம்மை போல. ஆகையால் உன்னை நீ குற்றம் சாட்டாதே. உன்னை நீ ஒரு அருகதையற்றதாக நினைக்காதே. நீ தேவனுடைய செய்கை கிறிஸ்துவின் மூலம் நீ ரட்சிப்பை பெற்றிருந்தால் Praise the Lord. You are a new creation, புதிய சிருஷ்டியாயிருக்கிறாய். அதை நினைத்துக்கொள், அதை அறிக்கை பண்ணு. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் குப்பையாகின என்று கிடக்கிறதா? இல்லையே. அப்பே நீ உன்னை அருகதை ஏற்றவள் என்று சொல்லுகிறாய். நீ ரட்சிப்பு பெற்றிருந்தால் யூ ஆர் அ நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. எஸ், ஆகினாலே உன்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டார், தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டார். ஆகையால் இந்த நாலு படிகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, முதலாவது, யார் யாரால் நீ புறக்கணிக்கப்பட்டாயோ அவர்கள் ஒவ்வொருவரையும், அது ஒரு குடும்பமா இருக்கலாம், அது ஒரு கூட்டமா இருக்கலாம், ஒவ்வொருவரையும் நீ மன்னிக்க வேண்டும். ஒவ்வொருவரையும். இரண்டாவதாக, சகல விதமான கசப்புகளையும் வெறுப்புகளையும் முரட்டாட்டங்களையும் இப்படிப்பட்ட துர்க்குணங்களையும் விட்டுவிட வேண்டும். You have to renounce. அதை விட்டுவிட வேண்டும். இந்த கசப்பு கோபங்களை நான் வெறுக்கிறேன், இந்த காரியங்களை விட்டுவிட நான் சித்தமாயிருக்கிறேன் என்று அறிக்கை பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நீ தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டாய் என்று விசுவாசிக்க வேண்டும். You are accepted in the beloved. இயேசுவுக்குள்ளாய் நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டாய். எஸ். நாலாவது, உன்னை நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to accept yourself. Don't just, many people, they try to criticize themselves. தங்களை தாங்களை குற்றப்படுத்துகிறவர்களா இருக்கிறார் நீ ஜனங்கள் அனைவரும் பேர். ஆ, சரியல்ல, எனக்கு அப்படி, எனக்கு அந்த இது, ஆனால் ஐயோ எனக்கு இயலாது, எனக்கு அது, நான் அது, என்னுடைய நிலைமை எனக்கு தெரியும், நான் அப்படி, நான் இப்படி. தேவன் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிசிச்சா சிரிக்கப்பட்ட அவருடைய செய்கையாய் இருக்கிறாய். அவருடைய செய்கையை எப்படி குற்றப்படுத்துவாய் நீ? டோன்ட் டூ தட். அதை செய்யாதே, அதை செய்யாதே. அடுத்ததாக, தேவனுடைய ஜனச்சாரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது, அக்செப்டன்ஸ் பை காட்ஸ் பீப்பிள். தேவனுடைய ஜனச்சாரால் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவது. இது என்ன? நீ தேவனுடைய சரீரமாகிய உன்னுடைய சபையிலே உன் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். You must find your place in the body of Christ. நீ இருந்து வளரும் சபையிலே உன் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் இடம் என்றால் நீ எங்க வந்து உட்கார்றதில்ல, அதை நான் சொல்லல. எந்த ஒரு ஆவிக்குரிய நிலையிலே நீ இருக்கிறாய், எவ்விதமான, நீ ஒரு சின்ன விரலா, காதா, எல்லாத்துக்கும் வேலையுண்டு. விளங்குதா? You must find your place in the body of Christ. You must find, you should not select. அதை நீ நீயாக ஆயத்தம் பண்ணுகிறதில்லை. தேவன் எந்த இடத்திலே உன்னை அழைச்சிருக்கிறார், அந்த சபையிலே எவ்விதமான ஒரு நிலையிலே அழைச்சிருக்கிறார், எந்தவித ஒரு ஆசீர்வாதமாய் நீ இருக்க வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஆவலாயிருந்தால் அறிந்து கொள்வாய். Find your place. நீ உனக்கு தேவன் ஏற்கனவே கொடுத்த சாதாரணமான இயற்கையான டாலண்டுகளை அவருக்குடைய மகிமைக்காக உபயோகிக்கும் பொழுது, நீ உண்மையிலே நடக்கும் பொழுது, நீ வாஞ்சித்து ஜெபித்து இந்த தேவனிடை வரும் பொழுது, நீ தாழ்மையோடு காரியங்களை நடப்பிக்கும் பொழுது, சபையிலே அனைவரோடும் அன்பாய் இருக்கும் பொழுது, நீ வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி நீ வசனத்திலே உண்மையிலே நடக்கும் பொழுது, மூர்க்கத்தையும் பொறாமையையும் எரிச்சலையும் மாயமாலத்தையும் கர்வத்தையும் பெருமையையும் நீ விட்டுவிடும் பொழுது, நிச்சயமாக தேவன் சரீரத்திலே அவர் சபையிலே உலாவுகிற தேவனாயிருக்கிறபடியால் நிச்சயம் அவர் உன்னை அந்த இடத்தை காண்பிப்பார். யூ வில் ஃபைண்ட் தட் பிளேஸ். இட் வான்ட் டேக் லாங். Brothers and sisters, it won't take even 6 months. No, you will find your place. Armadam jellada
paarenga engineerum or siru siru pilliye thai kavinjitte irupanga mutta muttitte indha pillu paaku nammalo kadasiya konjinadu illa pa naalu madam irukumakku pilla poittu kaalilu mammi mammi inne அங்க பார்த்தா கால ஒன்றுமே இல்லை. மாமி தாய்க்கு விளங்கிடும், ஓஹோ அங்கால கொஞ்சம் தடவினதுனால இவங்க எரிச்சல் வந்துட்டுது. அப்ப மம்மி அது ஒன்றும் இல்லைண்டெல்லாம் காலை கொஞ்சினோடனே வெரி ஹாப்பி. உடனே புள்ள ஓடிச்சு விளையாடும் பரவாயில்ல. பாத்தீங்களா, அந்த அரவணைக்கப்படுகிற அன்பு கூறப்படுகிற ஒரு காரியம் உள்ள வாஞ்சிக்குது. மனிதன் தேடுகிறான் அந்த அன்பை அரவணைப்பை. Can you say?
So, இப்படித்தான். So, நாங்கள் சபையிலே ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நீ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம், நீ ரட்சிப்படைந்திருக்கலாம். இங்கே நீ சகோதர சகோதரிகளால் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் இங்கே சபையிலே your life will be miserable. உன்னுடைய அவிக்குரிய ஜீவியம், உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமாயிருக்கும், மோசமாயிருக்கும். சபை எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்கள். எபேசியர் 2:19 பவுலப்போஸ்தலன் இவ்விதமாய் அங்கே கூறுகிறார். 19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தல திகதர்சிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். முன்பு நாங்கள் அந்நியர்களாயிருந்தோம், அது எதிர்ச்சொல். இப்பொழுது நாங்கள் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார், தேவனுடைய வீட்டார், தேவனுடைய வீட்டார். ஹல்லேலூயா. God's family. நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் இருக்காது. நாம் வாழ்க்கையிலே உயர்ந்து தேவனுக்கென்று கனி கொடுக்கவும் பிரகாசிக்கவும் தேவன் அதற்கென்று வழியை திறந்தார். இயேசுவை அவர் இந்த உலகுக்கு அனுப்பி எல்லா மனுஷராலும் புறக்கணிக்கப்பட்டவராய் அவர் இருந்து கடைசியிலே சிலுவையிலே பிதாவாகிய தேவனாலும் புறக்கணிக்கப்பட்டவராக அங்கே அவர் தொங்கினார். இவை யாவும் உனக்காகவும் எனக்காகவும் நடந்த காரியம். கிறிஸ்துவின் மூலமாய் இப்பொழுது தேவனிடை சேரும் நமக்கு பெரிய சலாக்கியம் என்ன? நாம் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அக்செப்டட் இன் த பிலவன். சங்கீதம் 68:6 தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தனிமையானவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளிவிடப்பட்டவர்கள், மனுஷரால், பல மனுஷரால், குடும்பங்களால் என்ன ஏற்படுத்துகிறார்? வீடு வாசல் ஏற்படுத்தி. ஏதோ சங்கீதக்காரன் எப்பொழுதோ இதை எழுதி வைத்தான் ஆவியானவர் மூலமாய். தனிமையானவர்களுக்கு அவர் ஏற்படுத்தின வீடு வாசல் எது? சபை. Amen. God prepares a house for the lonely. சபை, நீ சரியான இடத்தை எடுத்துக்கொண்டால் மெய்யாகவே உனக்கு அது அற்புதமான ஒரு இடமாயிருக்கும். தேவ சபை கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அங்கு அவர்களை அழைத்து எந்த கட்டுக்களிலே அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்படுதல் என்னும் செய்தியிலே முதலாவது படியாக நாங்கள் எங்களை புறக்கணித்தவர்கள் அனைவரையும் மிக முக்கியமாக தகப்பன் தாய் அவர்களை நம்முடைய இருதயத்தினாலே நம்முடைய சித்தத்தை கொண்டு மன்னிக்க வேண்டும். திருமணமாகி பிள்ளைகள் வைத்திருக்கும் தாய்மார் இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பன்மாரை அநேக வருஷங்களாக மன்னிக்காதிருக்கலாம். அதனாலே பல விதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடைப்பட்டிருக்கும். தாப்பனோடு தாயோடு கோபமாக இருந்து மன்னிக்காமல் இருக்கிற யாராவது இங்கே இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு நன்மை எதுவும் உண்டாகாது, உங்கள் வாழ்நாட்களும் குறுகியிருக்கும் என்பதை ஞாபகம் வையுங்கள். அவர்களை உங்கள் இருதயத்தினாலே மன்னியுங்கள். Forgive them. Honor them. கௌரவியுங்கள். ஏனென்றால் அத்தோடு கூட ஒரு வாக்குத்தத்தம் அங்கே போடப்பட்டிருக்கிறது, உனக்கு நன்மை உண்டாகவும் உன் வாழ்நாட்கள் நீடிச்சிருக்கவும். பூமியிலே உன் தாயையும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவர்களை திட்டாதே, அவளோடு கோபமாயிருக்காதே, அவளை புறக்கணியாதே. தேவன் கொடுத்த பெற்றார் அவர்கள். இது தேவனுடைய ஒழுங்குகள். இதை தட்டுகிறவர்கள் அதற்குரிய பலாபலன்களை பூசிப்பார்கள். இதை கீழ்ப்படிய மறுக்கிறவர்கள். சோ எல்லாரையும் மன்னிக்கவனும் மிக முக்கியமாய் பெற்றாரை. இது நீ எடுக்க வேண்டிய தீர்மானம். இரண்டாவதாக சகல விதமான கசப்புகள், resentment, bitterness, எரிச்சல், வெறுப்பு, முரசாட்டம், எல்லா விதமான இந்த தீமையான காரியங்களையும் எங்களுக்கு தீமை கொண்டு வருகிற காரியம் அனைத்தையும் நாம் கீழே போட வேண்டும். Lord, I lay down all resentment, bitterness, hatred, everything, rebellion. சொந்த சித்தத்தினாலே இவைகளை நான் வெறுக்கிறேன். இந்த காரியங்களை இவைகளை நான் தள்ளிவிடுகிறேன். எனக்கு வேண்டாம் இது. மூன்றாவதாக தேவனுடைய வார்த்தையில் கூறப்பட்டதை நீ ஏற்றுக்கொள். கிறிஸ்துவின் மூலம் நான் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். நாலாவதாக உன்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாய். நீ உன்னை குற்றம் சாட்டாதே. நீ அவர் பார்வைக்கு முன்பாக அருமையானவன், அருமையானவள்.
இச்செய்தியின் தொடர்ச்சியை இதற்கு அடுத்த